பகவத்கீதை உண்மையுறிவில் அத்தியாயம் 6 பதம் 44 ஆறாவது அத்தியாயம் 44வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தம தேவி சரஸ்வதி வியாச ததோஜய உதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. பூர்வாப்யாசேன தேனைவ க்ரியதே ஜிஜாசூரபிசிஜாசூரபியோகிரமாதிவர்த்தே. ஜிஜாசூரபியோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்தது.
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கிஜாய். மொழிபெயர்ப்பு. தனது பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கைகளை நாடாமலேயே அவன் அவற்றால் இயற்கையாக தவறப்படுகிறான். அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கின்றான். பொருளுரை. முன்னேற்றமடைந்த யோகிகள் சாஸ்திரங்களின் சடங்குகளால் அதிகம் கவரப்படுவதில்லை. மாறாக தங்களை யோகத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பூர்ண கிருஷ்ண உணர்வுக்கு உயர்த்தக்கூடிய யோக கொள்கைகளால் அவர்கள் இயற்கையாகவே கவரப்படுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டம் 33வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. முன்னேறிய ஆன்மீகவாதிகள் யோக சடங்களை அலட்சியப்படுத்துவதை பற்றி விளக்கம் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அகோபதஸ்வஜோதோ கரியான் யஜ்வாக்ரே வர்ததே நாமதுப்யம் தே புஸ்தபஸ்தே ஜுகுபு சப்னுராரியா பிராமணஸ்து நாம கிருணந்தியேதே. எம்பெருமானே, உமது திருநாமங்களை உச்சரிப்பவர்கள் நாயை தின்னும் சண்டாள குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் மிக மிக முன்னேற்றம் அடைந்தவர்களாவர். இவ்வாறு நாம உச்சாரணம் செய்பவர்கள் எல்லா விதமான தவங்களையும் யாகங்களையும் செய்து எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் நீராடி எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹரிதாஸ் தாக்கூரரை தனது முக்கியமான சீடர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்ட பகவான் சைதன்யர் இதற்கான பிரபலமான உதாரணத்தை காட்டினார். ஹரிதாஸ் தாக்கூரர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க நேரிட்ட போதிலும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற பகவானின் திருநாமத்தினை தினமும் 300,000 முறை ஜபம் செய்வதெனும் தனது கொள்கையில் உறுதியுடன் இருந்த காரணத்தினால் பகவான் சைத்தன்யர் அவரை நாமாச்சாரியர் என்னும் பதவிக்கு உயர்த்தினார். மேலும் இறைவனது திருநாமத்தை இடையறாது ஜபம் செய்ததால் அவர் தனது முந்தைய வாழ்வில் சப்த பிரம்ம என்று அறியப்படும் வேதங்களின் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்தவராக கருதப்படுகிறார். எனவே ஒருவன் தூய்மையடையாத வரை கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்பதோ இறைவனின் திருநாமமான ஹரே கிருஷ்ணா உச்சாரணத்தில் ஈடுபடுவதோ சாத்தியமல்ல. ஓம் தத் சத். ஓம் அக்ஞான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீன் ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபம் சாகர்ஜாதம் சககண ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சககண லலிதா ஸ்ரீ விசாகம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதானிதா குருபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு யாராவது புதுசாக வந்திருக்காங்களா? முதல் தடவையா? இந்த இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய இந்த சசங்க நிகழ்ச்சிக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, ஏற்கனவே வந்துட்டுருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே பகவான் ஜெகநாதருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். நம்ம எல்லோரும் தொடர்ந்து கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும்.
அப்படிங்கிற நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நம்ம எல்லாரும் ஊருக்கா கூடி பகவானுடைய நாமத்தை உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஊர்வியாப்தாசேன தேனைவ ஹ்ரியதே வியவசோபிஷக ஜிக்ஞாசுரபியோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. தனது பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கைகளை நாடாமலேயே அவன் அவற்றால் இயற்கையாக கவரப்படுகிறான். அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளில் இருந்து உயர்ந்து நிற்கின்றான். இன்னைக்கு உண்மையில் கடந்த சில வாரங்களாக நம்ம வந்து பகவத்கீதையிலிருந்து 6வது அத்தியாயத்துடைய ஸ்லோகங்களை படிச்சுட்டுருக்கோம். 6வது அத்தியாயத்தில் பகவான் நமக்கு என்ன உபதேசம் கொடுக்கிறார், அதை நடைமுறையில் எவ்வாறு ரொம்ப எளிமையாக பயிற்சி செய்கிறதுக்கு பிரபுபாதர் நமக்கு உதவி செய்திருக்கார், அதெல்லாம் கடந்த சில வாரங்களாக தெரிஞ்சிடும். 6வது அத்தியாயத்தில் பகவான் வந்துட்டு யோக முறைகளை பற்றி விவரித்து சொல்கிறார். யோகம்னா என்ன, அந்த யோகத்தில் எப்படி ஒருத்தன் பக்குவம் அடைகிறது, பக்குவமான யோகி யார் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த சில வாரங்களாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். யோகினா யார், யோகம்னா என்ன, யோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, யாராவது சொல்ல முடியுமா அதை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு. யோகம்னா என்ன, மனதை ஒருநிலைப்படுத்துறது, வெரி குட். யோகம் சொன்னால் மனதை, அப்புறம் மூணு விஷயம் பார்த்தோம். யோகம்னா மனதை ஒருநிலைப்படுத்துறது, அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பகவானுக்கு நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது. யோகா அப்படின்னா பகவானுக்கு நமக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துறது. யோகம்னா மனதை கட்டுப்படுத்துறது. அப்புறம் மனதுக்கு எதோட சம்மந்தப்பட்டிருக்கு மனது, மனதை கட்டுப்படுத்துறதுன்னா எது பின்னாடி மனது ஓடும், புலன்கள். இப்போ யோக இந்திரிய சம்யமா, யோகம்னா புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துறது, யோகானா பகவானோட சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறது. ஸோ அதில் வந்து பகவான் வந்து யோக முறையை பற்றி சொல்லும்போது அர்ஜுனன் வந்து அந்த யோக முறையெல்லாம் ரொம்ப கடினமானது அப்படின்னு அதை நிராகரித்தார். அதாவது தனி ஒரு இடத்துல போய் தவம் செய்கிறது, அப்புறம் மனதை ஒருநிலைப்படுத்துறது, பரமாத்மாவை தியானிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினமான யோக முறை. இதை அர்ஜுனன் போன்ற பக்தர்களால் கூட ஏற்றுக்கொள்ள முடியல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் இருந்தார், அவர் கூட இந்த யோக முறை கடினமாக இருக்குதுன்னு சொன்னார். ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. என்னெல்லாம் கிடையாது 5000 வருஷத்துக்கு முன்னாடி, டிவி, சினிமா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும்போது அர்ஜுனன் என்ன சொன்னார், நீங்கள் சொன்ன யோக முறையை வந்துட்டு என்னால் பண்ண முடியாது. அதனால் கிருஷ்ணர் வந்து ரொம்ப எளிமையானது மட்டுமல்ல, மிக மிக உன்னதமானது, மிக உயர்ந்தது. பக்தி யோகங்கிறது சாதாரணமானது கிடையாது. மற்ற யோகங்கள் எல்லாமே பக்தியினுடைய தளத்துக்கு உயர்த்துறதுக்காக தான். அஷ்டாங்க யோகமாகட்டும், ஹட யோகமாகட்டும், நிறைய யோகங்கள் வந்து பயிற்சி செய்கிறவங்க இருக்காங்க. இந்த காலத்தில் குறைஞ்சிட்டாங்க. இந்த காலத்தில் உண்மையாலுமே அஷ்டாங்க யோக முறையெல்லாம் பயிற்சி செய்கிறவங்க அதிகமாக கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை, நம்முடைய ஆயுள் காலம், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்மளால் அஷ்டாங்க யோக பயிற்சி செய்ய முடியாது. தனி ஒரு இடத்துல போய் சாப்பிடாமல் தூங்காமல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடினமாக. அதனால் யோகா பண்ணுறது வந்துட்டு மனதையும் புலன்களையும் கட்டுப்படுறதுக்கு மட்டும் அல்ல, அந்த யோகத்தில் நம்ம பகவானை அடையிறதுக்காக. அதை செய்யாமல், நம்ம செய்யக்கூடிய யோகத்தின் மூலமாக பகவானை அடையாமல் வேறு ஏதோ ஒரு பயிற்சி செய்தாலும் அதெல்லாம் கால விரயம் தான். கால விரயம், அப்புறம் நம்முடைய பண விரயம், நம்முடைய நேரம் விரயம். நேரம், காலம், பணம், மூன்றுமே விரயமா. இந்த காலத்தில் ஜனங்களுக்கு யோகான்னு என்ன தெரியாமல் ஏதோ உடற்பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு அந்த யோகமாக நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கற்பனை தான். சில நேரம் அந்த யோகத்தில் இருக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் இந்த உடலுக்கு வேணால் பிரயோஜனமாக இருக்கலாமே தவிர ஆத்மாவை வந்து பகவானிடத்தில் கொண்டு செல்றதுக்கு அது உதவாது. அதனால தான் அந்த யோக முறையை அர்ஜுனன் நிராகரித்தார். அர்ஜுனனுக்கு ரொம்ப எளிமையான யோக முறை. உண்மையில் பக்தி அப்படிங்கிறது, பக்தி யோகங்கிறது உண்மையில் கடினமானது. உண்மையில் சொல்லப்போனால் பக்தி யோகம் கடினமானது. பெயரளவு செய்யக்கூடிய பக்தி வேணால் எளிமையானது. இப்போ நம்ம எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, சும்மா கோயிலுக்கு போவோம், சூடம் பற்றி காமிக்கும்போது சாமி கும்பிடுவோம், வந்துடுவோம், அப்புறம் சொந்த கதை சோகக்கிழம சாமிகிட்ட சொல்லி புலம்பிட்டு வருவோம். இந்த பக்தி வந்து ரொம்ப எளிமையானது, யார் வேணாலும் செய்திடலாம். ஏதோ விசேஷத்துக்கு, அது கூட இப்போ குறைஞ்சிருச்சு. இந்த காலத்தில் கோயிலுக்கு வழிபாடு கூட குறைஞ்சிருச்சு இல்லையா? கோயிலில் போனால் எவ்வளோ பேர் வராங்க? ரொம்ப குறைவாக தான் வராங்க, சொல்ப நபர்கள் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஊரை சேர்ந்த கோயிலில் இருக்கிற நபர்களை காட்டிலும் வெளியூர்லேருந்து வரவங்க தான் நிறையா வருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் எடுத்துட்டோன்னா, ஸ்ரீரங்கத்தில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஜனங்களை காட்டிலும் மற்ற மாவட்டங்கள்லேருந்து மற்ற நகரங்கள்லேருந்து வரக்கூடியவங்க ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து சோம்பேறிகளாகிட்டோம். சோம்பேறிகளாகவும் உற்சாகம் இல்லாமலும் பக்தியில் ஆர்வம் இல்லாமலும் புயல்மே பிரதானங்கிறமான வாழ்க்கையிலும் நமக்கு. அதனால் பேரளவு செய்யக்கூடிய பக்தி அப்படின்னு என்னது, ஏதோ திருவிழா அன்னைக்கு வீட்டில் வந்து வடை பாயசம்லாம் சுட்டி சாப்பிட்றது, அந்த மாதிரி பக்தி வேணால் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறது, யாரோ கூப்பிட்றாங்க, அப்பா அம்மா கூப்பிட்றாங்க, இல்லை சொந்தக்காரன் கூப்பிட்றாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கோயிலுக்கு போகக்கூடிய பக்தியெல்லாம் வந்து ஒரு உண்மையான பக்தி கிடையாது. உண்மையான பக்திங்கிறது ஆச்சாரியருடைய வழிகாட்டுதலிருந்து நம்மளை புனிதப்படுத்திக்கிட்டு நம்ம வந்துட்டு பகவானை அடையிறதுக்காக செய்கிறது. உண்மையான பக்தினா ஆச்சாரியருடைய வழிகாட்டுதலிருந்து நம்மளை புனிதப்படுத்திக்கிட்டு பகவானை அடையிறதுக்காக செய்கிறது. அந்த உண்மையான பக்திக்கு விளக்கம் வந்து கோஸ்வாமிகள் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த படத்தில் இருக்காங்க, ஆறு பேர். அதில் ஒரு கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி பிரபுபாதர்ங்கிறவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, உண்மையான பக்திக்கு அந்யாபிலாஷதாசூன்யம் ஞான கர்மானாவிரதம் அனுகூல என்ன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ருத்தமா. அந்யாபிலாஷ், எந்த விதமான ஆசையும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், கலப்படம் இல்லாமல், அந்யாபிலாஷதா ஞான கர்ம அனாவிரதம், எந்த ஒரு செயலையும் எதிர்பார்க்காம பகவானுடைய திருப்திக்காக மட்டுமே செய்யக்கூடிய பக்தி தான் உத்தமமான பக்தி. என்னுடைய சேவையில் நான் பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு செய்யக்கூடிய பக்தி தான் உண்மையான பக்தியை தவிர, நான் இந்த செய்தால் எனக்கு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பிரதிபகாரம் எதிர்பார்க்கிறது உண்மையான பக்தி கிடையாது. உண்மையில் பக்தினா தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானுக்காவுடைய சேவையில் ஈடுபடும். அதனால் பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இங்கே பகவான் சொன்ன மாதிரி சாஸ்திர சடங்குகளில் தான் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ஆனால் உண்மையான பக்தன் அந்த சடங்குகள்லாம் விரும்ப மாட்டார். சாஸ்திர சடங்குன்னு என்னது, ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அதுக்காக பலனை எதிர்பார்க்கறது. இப்போ யாகம் செய்கிறதோ இல்லை பூஜை செய்கிறதோ இதெல்லாம் பண்ணும்போது இது மாதிரி ஒரு சடங்குகள்லாம் வேதங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த யாகம் பண்ண இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜை பண்ண இந்த பலன் கிடைக்கும், இந்த தேவதையை வழிபட்டால் இந்த ஒரு பலன் கிடைக்கும். அதெல்லாம் வந்து எதுக்காக சொல்லியிருக்காங்க, உண்மையான பக்தி இல்லாதவங்க ஆரம்பத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுவாங்க, ஆனால் பக்தி இருக்கிறவங்க பகவான் மேலே அன்பு இருக்கிறவங்க அதில் எல்லாம் ஈர்க்கப்பட மாட்டாங்க. அவங்க எதுவும் எதிர்பார்க்காம ஏதோ ஒரு செயல் பண்ணாலும் அதை பகவானுடைய திருப்திக்காக மட்டும்தான் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய பக்தர்கள் பக்தியிலே ரொம்ப உயர்ந்தவங்க மட்டும் இல்லை, பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அதை தான் இந்த அத்தியாயம் முடியும் போது கிருஷ்ணர் சொல்கிறார், யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேர் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோமாம் சமேயுக்த தமோமதா. கிருஷ்ணர் சொல்கிறாரு, யோகினாம் அபி சர்வேஷாம், சர்வம்னா எல்லாம், யோகினா யோகிகள், எல்லா யோகிகளையும் சிறந்தவங்க, யோகினாம் அபிசர் மத்கதேர் அந்தராத்மனா, என்னை எப்பொழுதும் உள் மனதில் நினைச்சுட்டு இருக்கிற என்னுடைய பக்தன் வந்து யோகி எல்லாம் சிறந்தவர்கிற யார் சொல்றாரு, கிருஷ்ணர். எதுல பகவத்கீதையில இதே ரெண்டு ஸ்லோகம் அடுத்தது. ஸோ பகவான் என்ன அழகா சொல்றாருன்னா, யோகிகள் எல்லாம் சிறந்தவன் என்னுடைய பக்தன், ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கையோட பகவானுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய பக்தன், நம்பிக்கையோட பகவானுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய பக்தன் பகவானுக்கு பிரியமானவன் மட்டும் மிகவும் நெருக்கமானவன் கூட சொல்றார். எனக்கு பிரியமானவன் மட்டுமில்லை, எனக்கு மிகவும் நெருக்கமானவன் சொல்றார். அந்த மாதிரி பகவானுக்கும் பக்தனுக்கும் எப்பவுமே ஒரு நெருக்கமும் உறவும் இருக்கு. ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம இன்னும் அந்த அளவுக்கு பக்தி செய்யாதனால அதை நம்ம புரிஞ்சிக்க முடியல, இன்னும் தெரியல. எல்கேஜி படிக்கிற குழந்தைகிட்ட போய் பத்தாம் வகுப்பு புஸ்தகத்தை கொடுத்தா புரிஞ்சுக்குமா? இப்போ நம்மளாம் பக்தியில் எல்கேஜியில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பகவானுக்கும் உன்னதமான பக்தருக்குள்ள உறவுகளை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தொடர்ந்து கேட்டு கேட்டு அவங்களுடைய சங்கத்தினால, உயர்ந்த பக்தருடைய சங்கத்திலிருந்து அதை கேட்க கேட்க நமக்கும் அந்த பக்தனுக்கும் பகவானுக்கும் ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணர முடியும், நம்ம அனுபவம் கிடைக்க கிடைக்கும். அதனால யோகியிலெல்லாம் சிறந்தவன் வந்து பக்தன்னு சொல்கிறார் பகவான். அது சொல்ல மட்டும் இல்லை, நடைமுறையில் செய்தும் காமிச்சிருக்கார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் வெறுமனே வார்த்தையாக மட்டும் சொல்லலை, பகவத்கீதையில் ஓரொரு ஸ்லோகமும் ஓரொரு வார்த்தைகளும் பகவான் சொல்லியிருக்க அத்தனையும் சத்தியம், சத்தியம் பரம சத்தியம் உண்மை. அது அவ்வளவு நடக்கவும் செய்திருக்கு. எதுவுமே கற்பனையோ இல்லை நடைமுறையில் செயல்பாடுக்கு வர இயலாததோ பகவான் சொல்லலை. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிற உபதேசங்கள் அனைத்துமே வந்து நடைமுறையில் செய்ய முடியாதது கிடையாது, ரொம்ப எளிமையானது. அது செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா பகவத்கீதையில் பகவான் நமக்கு சொல்லுற விஷயங்களை நடைமுறையில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக உன்னதமான நிலை அடையும் பக்தியில். அதுக்கு தான் ஆச்சாரியரெல்லாம் வழிகாட்டுதல், ஆன்மீக குரு, பக்தருடைய சங்கம்ல அதுக்கு தான் நம்மளை படிப்படியாக வந்து, ஏன்னா நமக்கு புரியாது இல்லை பகவத்கீதை என்னன்னு தெரியாது. முதல் பகவான் யாருன்னு நமக்கு தெரியாது. கிருஷ்ணர் எப்படி பகவான், பகவத்கீதைனா என்ன, அவரை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்கெல்லாம் தான் ஆன்மீக குரு ஆச்சாரியருடைய வேலை. அதுதான் ஆன்மீக குருடைய வேலை, என்னது சிஷியர்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும். பகவத்கீதைனா என்ன, ஏன் பகவானை வழிபடணும், ஏன் பகவானை சரணடையணும், அவர் எப்படி சரணடைகிறது, அவருக்கு எப்படி பக்தி செய்கிறது, அதெல்லாம் யார் சொல்லித்தருவாங்க, ஆச்சாரியர் குரு பக்தர்கள். அந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நடைமுறையில் 500 வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா, இந்த படத்தின் நடுவில் இருக்கார் இல்லையா, அதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா, அதாவது பகவானே ஒரு பக்தனுடைய ரூபத்தில் வந்தார். பகவானே வந்துட்டு ஒரு பக்தனுடைய ரூபத்தில் வந்தார் சைத்தன்ய மகாபிரபுவா. ஏன் வந்தார்னா பகவான் சொன்னது அத்தனையும் நடைமுறையில் நம்ம எல்லாருமே எளிமையாக பின்பற்றி காமிச்சு கொடுக்கறதுக்காக. பகவத்கீதையில் உள்ள விஷயங்களை நடைமுறையில் நம்ம எப்படி பயிற்சி செய்கிறது, எளிமையாக பயிற்சி பண்ணி எப்படி ஒரு நல்ல பக்தன் ஆகிறது அப்படிங்கிறத நமக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக பகவானே வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக வந்தார். சைத்தன்ய மகாபிரபு ஒரு உதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்ச ஒரு பக்தன் எப்படி இருக்கணும்னு. பகவத்கீதையோட நோக்கம் அதுதான். பகவத்கீதையோட நோக்கம் என்னன்னா நம்மளை எல்லாருமே நல்ல பக்தராக்கணும், பகவானை சரணடை, பகவானை ஏற்றுக்கொள்ளணும், அவரை சரணடைந்து அவருடைய பக்தனாக இருக்கணும். இதுதான் பகவத்கீதையோட நோக்கம். நம்ம தான் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பகவத்கீதைனா வந்து சாமியாராக போடுவாங்க, இல்லை பகவத்கீதை இப்பெல்லாம் படிக்கக்கூடாது, வயசானதுக்கு அப்புறம் படிக்கணும், இதெல்லாம் நம்மளுடைய மூடத்தனமான ஒரு முட்டாள்தனமான சிந்தனைகள் ஜனங்கிட்ட நிறைய. ஆனால் உண்மையில் பகவத்கீதையோட நோக்கம் என்னென்னா நம்ம பகவானை ஏற்றுக்கொள்ளணும், பகவானை பகவானாக ஏற்றுக்கொள்ளணும், ரெண்டாவது அவரை சரணடையணும், மூணாவது அவருக்கு சேவை பண்ணி நல்ல பக்தனாக இருக்கும். பகவத்கீதையோட நோக்கம் என்னது, முதல் பகவானை பகவானாக ஏற்றுக்கணும், ரெண்டாவது அவரை சரணடையணும், மூணாவது அவருக்கு சேவை பண்ணி நல்ல பக்தனாக இருந்து அவர்கிட்ட போகணும், அவருடைய உலகத்துக்கு திரும்ப போகணும். அதை நமக்கு காமிக்கிறதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவானே வந்து தோன்றினார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்களை, பகவான் இந்த உலகத்தில் தோன்றும்போது தன்னுடைய சகாக்களோடு தோன்றுவார். அப்படி அவர் தோன்றும்போது ஓரொரு சகாக்களையும் தன்னுடைய சேவைக்காக நம்ம வந்து இந்த உலகத்தில் எப்படி பக்தி செய்யணும்னு காமிக்கிறதுக்காக அவங்கள ஒரு உதாரணமாக ஆக்கிடுவார். பகவான் வந்து தன்னுடைய சகாக்களை வந்து ஒரு உதாரணமாக ஆக்கி நமக்கு வந்து காமிச்சு கொடுப்பார். இப்படி தான் ஒரு பக்தன் இருக்கணும், பக்தினா என்ன, அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பகவான் தன்னுடைய பக்தர் மூலமாக நமக்கு காமிப்பார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் வந்தப்போ ஹரிதாஸ் தாக்கூர்னு ஒரு பக்தர், ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பகவானுடைய லீலையில் யாரெல்லாம் அவருக்கு சேவை பண்ணுறாங்களோ அவருக்கு நெருக்கமான பக்தர்கள் சகாக்கள்லாம் இந்த உலகத்தில் தோன்றுவாங்க. அப்படி பகவான் இந்த உலகத்தில் தோன்றும் போது எல்லா தேவர்களும் கூட பகவானுடைய சேவைக்காக இந்த உலகத்தில் தோன்றுவாங்க. ராமாவதாரம் வரும்போதும் சரி, கிருஷ்ண அவதாரம் வரும்போதும் சரி, பகவான் ஏதோ ஒரு அவதாரம் பண்ணாலும் அவர் தன்னுடைய சகாக்களோடு வருவார். அப்போ தேவர்களும் பகவானுடைய சேவைக்காக இந்த உலகத்தில் தோன்றுவாங்க. அப்படி பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்தப்போ பிரம்மதேவர், அவருக்கு பிரம்ம ஹரிதாஸ்னு பேர், பிரம்மதேவர் வந்து பகவான்கிட்ட ரொம்ப வேண்டிட்டார். பொதுவாக பிரம்மா போன்ற தேவர்கள்லாம் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க. பிரம்மாவுடைய பொறுப்பு என்னது, படைத்தல், இந்த உலகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறது, உயிர் வாழ்களை சிருஷ்டிக்கிறது, உயிர் வாழ்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் சிருஷ்டிக்கிறது. சிருஷ்டிப்பு கொள்கைக்கு வந்து, சிருஷ்டிப்புக்கு வந்து அதிபர் பிரம்மா. அந்த பிரம்மா பகவானிடத்தில் பிரார்த்திச்சார். என்ன பிரார்த்திச்சார்னா, பகவானே நான் எப்போவுமே மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், அதனால் எனக்கு பணிவு, இரக்கம், கருணை இதெல்லாம் இன்னும் கூடுதலாக வேணும், நான் ரொம்ப பணிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நான் எப்போதும் சிருஷ்டிப்பு கொள்கையை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்னால் உங்களுடைய பக்தியில் தொடர்ந்து, அதாவது நீங்கள் கொடுத்த சேவையை நான் செய்கிறேன், ஆனால் உங்களுடைய நாமத்தை தொடர்ந்து என்னால் உச்சரிக்கக்கூடிய அந்த ஒரு எளிமையான ஒரு இரக்கமான ஒரு பிறவி எனக்கு கொடுங்க. நான் இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் தோன்றி எப்போவுமே சதா சர்வ காலம் 24 மணி நேரமும் உங்களுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்கணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அப்படி நான் எப்போவுமே ரொம்ப பணிவா, புள்ளை விட பணிவா, மரத்தை விட பொறுமையா இருந்து நான் உங்களோட நாமத்தை உச்சரிக்கணும், அந்த ஒரு பிறவி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு மேற்கு வங்காளத்துல நவதீபங்கிற இடத்துல தபம் செய்துட்டு இருக்காரு. யாரு? பிரம்மா, பிரம்மதேவரே. அதாவது பிரம்மா போன்ற மிக உன்னதமான தேவர்கள் கூட இந்த உலகத்துல பிறக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மையில இந்த உலகத்துல பிறந்தவங்க யார்கிட்டயா கேட்டீங்கன்னா, திரும்பும் ஒருக்கா பிறக்கணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? 99.9% வேண்டாம்னு சொல்லுவாங்க. அறியாமல் இருக்கிறவங்க தான் வேணும்னு சொல்லுவாங்க. இங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க, இந்த உலகத்துல பிறந்தவங்க கிட்ட இனி ஒரு பிறவி உங்களுக்கு வேணுமா அப்படின்னா, எவனாவது அறியாமல் இருக்கிறவன் வேணா சொல்லுவான், ஆமா எனக்கு வேணும், அந்த பிறவி நான் ரொம்ப பணக்காரனா இருக்கணும், காரு பங்களா சொத்து வீடு நிலம் புலம் பெண்கள் எல்லாமே என் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு விரும்புவோம். அப்படி விரும்பி ஒரு ஒரு பிறப்பு எடுத்துட்டாலும் அவனால சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பார்க்குறோம் வசதியாக இருக்கிறவங்க, அவங்களாம் சந்தோஷமாகவே இருந்துகிட்டே இருக்காங்க. உண்மையான சந்தோஷம் இங்கே கிடையாது. அதனால் இந்த உலகத்தில் பிறந்த யாரிடத்துல போய் கேட்டாலும் திரும்பவும் ஒரு பிறவி வேண்டாம் தான் சொல்லுவாங்க. இனி நான் பிறக்கவே கூடாது. நீங்கள் அம்மாகிட்ட போய் கேளுங்க, உங்கள் அப்பாகிட்ட கேளுங்க, யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. ஒரு அவங்க ஓரளவுக்கு உலக அனுபவம் இருந்தால் கட்டாயம் எனக்கு வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அறியாமல் இருந்தால் வேணும்னு தான் சொல்லுவாங்க. அது கூட வேறு விதமான வாழ்க்கை வேணும்னு கேட்பாங்க. அதனால இந்த உலகத்தில் பிறக்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. நீங்கள் வேணால் பரீட்சை பண்ணி பாருங்கள், ஏது ஒரு குழந்தையாக இருந்தாலும் பிறக்கும் போது சந்தோஷமாக பிறந்திருக்கா, இந்த உலகத்தில் வந்துட்டேன்னு. எந்த குழந்தை பிறந்தாலும் பிறக்கும் போது, அப்பா நான் அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் இந்த உலகத்தில் வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இந்த உலகத்தை அனுபவிக்க போகிறேன்னு சிரிச்சிட்டே பிறந்துதான் பிறக்கும் போது. ஏன்னா அங்கேயும் கஷ்டம் இருக்குது, அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு வயிற்றுக்குள்ளே, வெளியில் வந்தது அழுகுது. ஏன் அழுகுதுன்னு யாருக்குமே தெரியாது, நர்ஸுக்கு தெரியாது, டாக்டருக்கு தெரியாது, என்ன பண்ணாலும் அந்த குழந்தை கொஞ்ச நேரம் அழுகி நிப்பாட்டார். நான் அதுக்கு அவ்வளோ வேதனை உடம்புல. சரி, இறந்து போகிறவங்க தான் யாராவது சந்தோஷமாக இறந்து போகிறாங்களா? இப்போ நான் இறந்து போக போகிறேன், இப்போ சந்தோஷமாக இருக்கேன். உண்மையில் வந்து ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம், பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதெல்லாம் துன்பம் தரக்கூடியதுதான், எப்போவுமே இதில் சந்தோஷம் கிடையாது. அதனால யாருமே இந்த உலகத்தில் பிறக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் தேவர்கள் கூட இந்த உலகத்தில் பிறக்கணும்னு நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, கலியுகத்தில் வந்து பகவானை அடையிறதுக்கு மிக எளிமையான வழி, ரொம்ப கடினமாலாம் யோகாலாம் பண்ண வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நம்ம எதையுமே துறக்க வேண்டாம், இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சா போதும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே. அப்படி வந்து பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறதுனால ஒருத்தர் மிக பக்குவமான யோகி ஆயிட முடியும், மிக உன்னதமான யோகி பக்தன் ஆயிட முடியும். அப்போது பிரம்மா பிரார்த்திச்சார். பிரம்மா போன்ற தேவர்கள் கூட தங்களை ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க பகவான் முன்னாடி. அவர் இந்த உலகத்தை படைக்கிறாரு, எல்லா தேவர்களும் அவரை வழிபடுறாங்க, எல்லாமே அவற்றிருந்தே உற்பத்தி ஆகுது பிரம்மாவின் இடத்திலிருந்து. ஆனால் பிரம்மா பகவான் மாதிரி வந்து என்ன சொன்னார், நான் ஒன்றுமே இல்லைன்னு. நம்மகிட்ட ஒரு சோப்பு டாப்பா மாதிரி வீடு இருந்தால் கூட நம்மளை கையில் பிடிக்க முடியாது. எனக்கு பெரிய வீடு இருக்குது, எனக்கு தோட்டம் இருக்குது, அந்த ஊர்லேயே நான் தான் பெரியவேன் அப்படின்னு பெருமை பேசிக்குவோம். ஆனால் பிரம்மா போன்ற இந்த பிரபஞ்சத்துக்கே ஆளுநராக இருக்கக்கூடியவங்க, அவங்க கூட பகவான் முன்னாடி எவ்வளோ பவ்யமாக நடந்துக்கிறாங்க. பிரம்மா சொன்னார், பகவான் எனக்கு இந்த மாதிரி பதவியெல்லாம் எனக்கு ஆசை இல்லை, நான் தொடர்ந்து உங்கள் நாமத்தை உச்சரிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நவதீபத்தில் வந்து தபம் செய்கிறார். யார்? பிரம்மா. அவருடைய தபத்தை பகவான் பூர்த்தி செய்தார். நான் வெகு சீக்கிரமாக கலியுகத்தில் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்க போகிறேன், அப்போ ஹரிநாமத்தை நான் உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய போகிறேன், அப்போ நீயும் அதில் கலந்துக்கோ, உனக்கும் அதில் வாய்ப்பு இருக்கும். அப்படி சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறதுக்கு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பிரம்மா, அதுவும் உயர்ந்த குலத்தில எல்லாம் பிறக்கலை. பொதுவாக நம்ம எல்லாம் என்ன விரும்புவோம், உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கணும், நிறையா ரொம்ப அழகாக இருக்கணும். நம்மளுடைய விருப்பம்லாம் என்னென்னா, யார் வேணாலும் கேட்டு பாருங்கள், நான் ரொம்ப அழகாக இருக்கணும்னு விரும்பும். அழகே இல்லைன்னா தேவை, நம்ம மேக்கப் பண்ணி அழகாக இருக்கணும்னு முடிவு பண்ணிக்குவோம். ஏதோ பியூட்டி பார்லர்லாம் போய் அங்கங்கெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி, வயசானவங்க கூட டை போட்டாவதுன்னு அழகாக இருக்கணும்னு நினச்சிக்கிறோம் இல்லையா. அப்போ கூட அந்த ஆசை, உலக ஆசை அவ்வளோ மனசில் ஊறி போயிருக்கு. வயசாக 60 வயசாக உடல்ல நாடி நரம்புகள்லாம் தளர்த்து போகக்கூடிய சமயத்துக்குள்ள சினிமாவில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசை, நான் இன்னும் ஹீரோவாக இருக்கணும். அப்படி வந்து நமக்கு வந்துட்டு இந்த உடம்பாகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே தளர்ந்து போகக்கூடியது. அப்போ நம்ம விரும்புறது என்னது, ரொம்ப அழகான உடல் இருக்கணும், ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கணும், என்னை எல்லாரும் ரொம்ப பெரிய குலத்தில் ஜாதியில் பிறந்தவன் என்னை புகழணும் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் இதெல்லாம் இருந்ததுன்னா உண்மையில் நமக்கு அகங்காரம் தான் இருக்கு. அதனால தான் குந்தி மகாராணி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக பிரார்த்தனை செய்வாங்க பகவானிட்டத்தில். குந்தி மகாராணி யார் தெரியுமா? யாரு? பாண்டவருடைய அம்மா, ரொம்ப உயர்ந்த பக்தை. அவங்க பகவான் மாடி வந்தாங்க, பகவான் மாடி வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்தாங்க. ஜென்ம ஐஸ்வர்ய சுத ஸ்ரீபீர் ஏதமாத மகத்குமான் கிருஷ்ணா, பகவானே உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப செல்வந்தர்கள், நிறைய படித்தவங்க, இவங்கெல்லாம் உங்களை சரணடையவே மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தேன் நினைப்போம், நானே அழகு, நான் போய் கிருஷ்ணர்கிட்ட போ சாமி கும்பிடணும், என்னை விட அழகாக இருக்கார் அவர். அதே மாதிரி நான் வசதியாக இருக்கேன், எனக்கு வசதி இருக்குது, அழகு இருக்குது, படிப்பு இருக்குது, நான் ஏன் கோயிலில் போய் நிற்கணும்? ஏன்னா எல்லாத்தோட தேவையை நான் பூர்த்தி செய்வேன். இந்த மாதிரி ஒரு அகங்காரம் வந்து, அப்கோர்ஸ் எல்லாருக்கும் வர்றதில்லை உண்மையில், ஆனால் முக்காவாசி அப்படி தான் இருப்பேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கிறவங்க, அவங்களாம் ரொம்ப சீக்கிரமாக கடவுள்கிட்ட வந்துடுவாங்க. அவங்களது கஷ்டம் சூழ்நிலையெல்லாம் தாங்க முடியாமல் எப்பயாவது கோயிலுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இதெல்லாம் இருந்ததுன்னா நேரமே இல்லைன்றிருவாங்க. பியூட்டி பார்லருக்கு போக நேரம் இருக்கும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், தங்களை அழகு படிக்கிறதுக்கு நேரம் பண்ணிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், அப்புறம் மேலே மேலே படிக்கணும் பௌத்திக கல்வி, உலக கல்வி நிறைய படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கிக்குவாங்க. ஆனால் பகவான்கிட்ட வர்றதுக்கு மட்டும் நேரமே இல்லைன்றது. அதனால தான் குந்தி தேவி சொன்னாங்க, எல்லாம் வரமாட்டாங்க கிருஷ்ணா, அவங்கெல்லாம் ரொம்ப அகங்காரத்தில் இருப்பாங்க, வரமாட்டாங்க. அதனால தான் ஹரிதாஸ் தாக்கூர் பிரம்மா என்ன பயந்துக்கிட்டாருன்னா, ஒருவேளை நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தால் பகவானை நினைக்க மாட்டேன், அதனால ஒரு சாதாரண கீழ்நிலை குடும்பத்தில் பிறக்கணும், ஒரு யவன குடும்பம், அதாவது குலத்தில் வந்து நிறைய விதமெல்லாம் இருக்கு. அந்த காலத்தில் வந்துட்டு எப்படின்னா பிறவின் அடிப்படையில் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க பிராமணர், அப்புறம் வியாபார செய்ய குடும்பத்தில் பிறந்தவங்க வியாபாரிகள், அப்புறம் கீழ் ஜாதி குடும்பத்தில் பிறந்தவங்க சூதரர்கள். இதெல்லாம் வந்து நம்ம வந்து உடலின் அடிப்படையில் பிறவியின் அடிப்படையில் வச்சு பார்க்குறோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, யார் ஒருத்தர் பாண்டித்யம் உள்ளவனாக இருக்கணும், சாஸ்திரமெல்லாம் படிச்சிருக்கானோ அவன் தான் பிராமணன், தன்னை உணர்ந்தவன். கூணல் போடுறதா மட்டும் பிராமணன் கிடையாது, அவன் தன்னை உணர்ந்திருக்கணும், அவன் ஆத்மீகத்தில் புத்திசாலியாக இருக்கணும், சாஸ்திரங்கள்லாம் படித்தவனாக இருக்கும், மற்றவங்களுக்கு அதை போதிக்கக்கூடியவனாக இருக்கணும். அதே போல் சத்திரியனா வீரம் உள்ளவனாகவும் விவேகம் உள்ளவனாகவும் ஈகைத்தன்மை உள்ளவனாகவும் இருக்கணும், வியாபாரினா பசுக்களையும் தானியங்களையும் உற்பத்தி செய்யக்கூடியவனை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழிலின் அடிப்படையிலையும் அவங்களுடைய குணத்தின் அடிப்படையிலையும் பிரிச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? அப்போ பிரம்மா நினைச்சாரு, நான் வந்து ரொம்ப சாதாரண குடும்பத்தில், ரொம்ப கீழ்நிலையான ஒரு குடும்பத்தில் பிறந்து அப்போதான் நான் வந்து என்னால் தொடர்ந்து பகவானுக்கு பக்தி செய்ய முடியும். பகவான் என்ன பண்ணார்னா, தன்னுடைய பக்தர்களை சாதாரண ஒரு நீச்ச குடும்பத்தில், ஒரு கீழ்நிலை குடும்பத்தில் தோன்ற வைக்கிறார். ஆனாலும் அவங்களுடைய என்ன அர்த்தம்னா, அதுக்கு ஏது ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் அவன் பக்தியில் உன்னதமான நிலை அடைய முடியும், பக்தியில் உன்னதமான நிலை அடைய முடியும். அதை பகவான் இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். வெறுமனே பிராமண குலத்தில் பிறந்தவன் தான் ஒருத்தன் தான் பிராமண பக்தனாக இருக்க முடியும், கடவுளை வழிபட முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் அது இருக்குது, அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு ஜாதியில் குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் பகவானை சரணடைஞ்சு பக்தி செய்தான், நான் உடனே உன்னதமான நிலை அடையர். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பிரபுபாதர் செய்தார். பிரபுபாதர் வந்துட்டு ரொம்ப கீழ்நிலையாக வாழ்ந்துட்டுங்களையெல்லாம் பெரிய பக்தர்கள் ஆக்கிட்டார். ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான வாழ்க்கை அது, மனிதர்களே செய்யக்கூடிய செயல்கள்லாம் கிடையாது அதெல்லாம். உண்மையில் மனிதர்களே செய்யக்கூடிய செயலெல்லாம் எனக்கு தெரியுமா? அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். மது அருந்துறது, மாமிசம் சாப்பிட்றது, தகாத உறவு பண்ணுறது, சூதாடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு துஷ்டத்தனமான செயல்கள், அசுரத்தன்மை வாய்ந்த செயல்கள். அந்த செயல்களை பண்ணக்கூடியவங்க மனிதனிலேயே கீழ்நிலையானவன். அவன் மனிதனாக இருந்தாலும் விலங்காகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அவன் வந்து மனித உடல் இருந்தாலும் அவன் விலங்குதான். அந்த மாதிரி விலங்குத்தனமா வாழ்ந்துட்டு இருந்தவங்க மத்தியில போய் பிரபுபாதர் அவங்களை எல்லாம் மிகப்பெரிய பக்தர்களாகிட்டாங்க. பிராமணனை காட்டிலும் உயர்ந்தவங்களாக்கிட்டாரு. என்ன பண்ணாரு பிரபுபாதரு, ரொம்ப கீழ்நிலையா வாழ்ந்துட்டு இருந்தவங்களை கூட பக்தியில உயர்ந்தவங்களாக்கிட்ட, மிகச்சிறந்த உதாரணமானவங்களாக்கிட்டார். அதனால நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோம், எந்த குளத்துல பிறந்திருக்கிறோம், இதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம கடவுள் மேல அன்பு செய்ய தயாரா இருக்கும். ஹரிதாஸ் தாக்கூரர் வந்து பிரம்மா வந்துட்டு ஒரு முசல்மான் குடும்பத்துல பிறந்தார், யவன குடும்பத்துல. அந்த முசல்மான் குடும்பத்துல பிறந்தா கூட அந்த குடும்பத்துல தோன்றினாலும் சின்ன வயதுல இருந்தே ஹரிதாஸ் தாக்கூருக்கு பகவான் மேல ரொம்ப பக்தி, எப்போவுமே பகவான் மேல ரொம்ப பக்தி செய்துக்கிட்டே இருப்பார். சின்ன வயசுலேருந்தே அவர் எப்போவுமே ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அதாவது பகவானுடைய திருநாமத்துடைய மகிமை என்னன்னா, ஒரு சண்டாள குலத்துல பிறந்திருந்தவங்க கூட ஹரிநாமத்தை உச்சரிக்கிறான்னா அவன் ஏற்கனவே பல ஜென்மங்களா, பல பிறவிகளா அவன் யாகம் செய்தவனா இருக்கணும், தவம் செய்தவனா இருக்கணும், புனித ஸ்தலங்களை நீராடினவனா இருக்கணும், நிறைய தான தர்மங்கள்லாம் செய்தவனா, அப்படி பல பல பிறவிகளா, முற்பிறவிகள்ல யாரெல்லாம் நிறைய தான தர்மம் செய்திருக்காங்களோ, யாகம் செய்திருக்காங்களோ, தவம் செய்திருக்காங்களோ, விரதம் செய்திருக்காங்களோ, அவங்களால மட்டும்தான் ஹரிநாமத்தை உச்சரிக்க முடியும். அது சத்தியம். தோ பாகவதத்துல ஸ்லோகம் கோட் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஹரிநாமம் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது. ஒரு சண்டால குலத்தில் பிறந்தவன் கூட ஹரிநாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சான், பக்தியில் ரொம்ப உயர்ந்த நிலை அடைஞ்சிடுவான். ஹரிதாஸ் தாக்கூர் அதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தார். அவர் ஒரு மிலேச்ச குடும்பத்தில், அதாவது ஒரு யவன குடும்பத்தில் தோன்றினார். ஆனால் எப்போவுமே ஹரிநாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் அவங்களுக்கு அந்த ஊரில் அவர் மேற்கு வங்காளத்தில் தோன்றினார். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவர் மேலே பயங்கரமான பொறாமை. நல்ல மனது உள்ளவங்களுக்கு, நல்ல எண்ணம் உள்ளவங்களுக்கு இவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கும். ஆனால் பொறாமை உள்ளவங்க இவர் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து தினமும் சத்தம் போட்டு ஹரிநாமத்தை உச்சரிப்பார். சும்மா நம்மளை மாதிரிலாம் சொல்ல மாட்டார். நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னால் சத்தமே கேட்காது, கூப்பிட்டு சொல்லணும், கொஞ்சம் சத்தமாக சொல்லணும் காதில் கேட்குற மாதிரி. ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் சத்தம் போட்டு சொன்னார்னா எல்லாருக்குமே கேட்கும். மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள், பறவைகள், எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்த நாமத்தை கேட்க முடியும். அவர் ஒரு சுத்த பக்தரும் கூட, எந்த விதமான பௌத்தீக சிந்தனையும் கிடையாது, புலன்பு விஷயங்களில் ஆர்வமும் கிடையாது. அவருக்கு ஒரே திருப்தி பகவானுடைய நாமத்தை சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அப்படி ரொம்ப சத்தம் போட்டு சொல்லுவார், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இப்படி சத்தம் போட்டு சொல்லும் போது பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து இவர் ஏளனம் பண்ணுவாங்க. நீ தான் மந்திரம் சொல்கிறிய, மெதுவாக சொல்லிட்டு போக வேண்டியது, உனக்கு மட்டும் இல்லை உன் மனசுக்குள்ளே சொல்ல வேண்டியது, ஏன் ஊருக்கே கேட்குற மாதிரி சொல்கிற. அப்போ அவர் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுப்பார் ஹரிதாஸ் தாக்கூர். யார் ஒருத்தர் ஹரிநாமத்தை ரொம்ப உரத்த குரலில் உச்சரிக்கிறாங்களோ அது மனதில் சொல்கிறத விட 1000 மடங்கு கூடுதலான பலன் தரக்கூடியதும். ஒருத்தர் வந்து பகவானுடைய நாமத்தை மனதளவில் சொல்கிறத விட உரத்த குரலில் சத்தம் போட்டு ஜபிக்கிறது வந்து 1000 மடங்கு பலன் தரக்கூடியது. ஹரிநாமம் வந்து அவ்வளவு திவ்யமானது அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப அழகா ஹரிநாமத்துக்கு வியாக்கியான விளக்கம் கொடுப்பார். அப்படி வந்து அந்த ஹரிதாஸ் தாக்கூரர் வந்து சைத்தன்யமா அப்படியே கருணையினால் அவர் என்ன பண்ணார், அவர் நாமத்துக்கே ஆச்சாரியர் ஆயிடுவார். ஆச்சாரியர்னா குரு, நாமத்துக்கே அவர் தான் ஆச்சாரியர். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 300,000 நாமங்கள், எத்தனை 300,000. நம்ம ஒரு மாலை சொல்றதுக்கே இங்க தடிகளத்தம் போடும் இல்லையா. இங்கே வந்து கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வர்றவங்ககிட்ட நம்ம அன்பாக கேட்டுக்குவோம், தயவுசெய்து ஒரு மாலையாவது ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கள். ஒரு மாலையில் 108 மணி இருக்கு. இந்த ஒரு மாலை வந்து நம்ம ஜபிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு போராடும். ஆனால் ஹரிதாஸ் தாக்கூருக்கு மட்டும் எப்படி ஒரு நாளைக்கு 300,000 நாமங்கள், 300,000 நாமங்களும் எவ்வளோ மாலை, 100க்கும் மேற்பட்ட மாலைகள் ஜபிச்சார். எப்படி அவருக்கு மட்டும் அந்த ஜபிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது, நமக்கே ஒரு மாலைக்கு மேலே போக மாட்டேங்குது. அவருக்கு அந்த நாமத்தில் ருச்சி இருந்தது, கிருஷ்ணன் மேல் அன்பு இருந்தது, பக்தி இருந்தது, அந்த நாமமாக அவர் அப்படி ஈர்த்தது. ஒரு நாளைக்கு 300,000 நாமங்கள் ஜபிக்கணும்னா குறைந்தபட்சம் 22 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் தான் சாப்பிட்றது தூங்குறதெல்லாம், அதுவும் சில சமயங்களில் கிடையாது. ஹரிதாஸ் தாக்கூர் நம்ம இந்த இது அப்படியே தலைகீழ் ஆகிட்டு, அந்த 2 மணி நேரம் ஜபிச்சாலே அது பெரிய விஷயம். அப்புறம் இங்கே 22 மணி நேரத்தை பேசுறது, அதனால நம்ம ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரிலாம் செய்ய முடியாது. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் ஹரிநாமத்தை உச்சரித்தார். தன்னுடைய ஜபமாலை வச்சு அவர் அந்த நாமத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு நம்ம எடுத்துக்கலாம். நம்மனால அவரை மாதிரியே செய்ய முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணாலும் பண்ண ஏமாற்றக்கூடியதாக இருக்கும், பண்ண முடியாது நம்மளால. சிவபெருமான் வந்து பார்க்கடல் கடையும் போது விஷம் வந்து குடித்தார். சிவபெருமான் விஷம் குடித்தார்னு சொல்லி நம்ம விஷம் குடித்தா என்னாவோ, சொல்லி அனுப்பிட வேண்டியதா சொந்தக்காரங்களுக்கெல்லாம், சங்கு ஊதிடுவாங்க இல்லையா. அதனால சிவபெருமான் செய்ததை நம்ம செய்ய முடியாது. ஆனால் சிவபெருமான் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு கருணை வாய்ந்தவர், அந்த பார்க்கடல விஷம் வந்த உடனே தேவர்கள்லாம் வந்து பகவானிடத்துல முறையிட்டாங்க. விஷ்ணுவின் இடத்துல பகவான் சொன்னாரு, சிவபெருமான் போய் சொல்லுங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர், உங்களுக்காக அவர் செய்வார். மற்றவருடைய நன்மைக்காக, மற்றவருடைய சந்தோஷத்திற்காக சிவபெருமான் அந்த விஷத்தை குடிச்சார். எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கணும் அவர். அந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், எல்லோருடைய நன்மைக்காக, எல்லோருடைய எல்லா ஜீவராசி மேல உள்ள இரக்கத்தின் பேரில் அவர் எப்போவுமே ஹரிநாமத்தை உச்சரித்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால அந்த பக்தனுடைய புகழ் அப்படியே பரவிட்டு இருக்கு ஊர் பூரா, அந்த ஊர் பூரா பரவிடுச்சு. யாருடைய புகழ்? ஹரிதாஸ் தாக்கூர். இந்த மாதிரி அவர் வந்து தினமும் நாமம் ஜபிக்கிறாரு, சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, 22 மணி நேரம் அவர் ஹரிநாமத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் இருந்து ஒரு சின்ன ஒரு குகையில் வசிச்சுட்டு இருப்பார், சின்னதாக ஒரு குகை இருக்கு. அந்த குகையில் அவரை பார்க்கறதுக்காக மற்ற நிறைய பக்தர்கள்லாம் வருவாங்க. அங்கே ஒரு பெரிய மலைப்பாம்பு இருந்துச்சு குகைக்குள்ளே, அந்த பாம்பை கூட அவர் பொருட்படுத்தலை, அது ஒரு ஜீவராசி தானே, அது என்னென்ன செய்யப்போகுது. அவர் பாட்டுக்கு அவர் ஜெபம் பண்ணுறது, அந்த பாம்பு பாட்டுக்கு பாம்பு இருந்தது. ஆனால் பாம்பு இருக்கிற பயத்தில் மற்றவங்களே அவரை பார்க்கறதுக்கு பயந்து பயந்து வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லோரும் ஒரு நாள் ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாங்க, நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் இடத்த மாற்றிக்கிட்டீங்கன்னா நாங்கள்லாம் உங்களை வந்து பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த குகையில் பாம்பு இருக்குது, நீங்கள் இங்கேருந்து ஜபிக்கிறீங்க, அப்போ எங்களுக்கு இங்கே வர்றதுக்கு பயமாக இருக்குது, அதனால் நீங்கள் தயவுசெய்து வேற எங்கேயாவது ஒரு குடிசை வீடோ எங்கேயாவது நீங்கள் தங்கிக்கிட்டீங்கன்னா நாங்கள் அடிக்கடி உங்களை வந்து சந்திப்போமே. ஹரிதாஸ் தாக்கூர் அவங்களை வேண்டுதலாக எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் அந்த குகையை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் இந்த பாம்பு வந்து என்ன பண்ணுனா, ஹரிதாஸ் தாக்கூர் ஏன் போகணும், அவர் சுத்த பக்தர், நம்ம போடுவது இல்லை, அவர் அது கிளம்பி போய்டும். அந்த அளவுக்கு பாம்பு கூட அவருடைய சங்கத்தில் இருந்து நாமும் கேட்டு அது தூய்மை அடைஞ்சிச்சு. அப்படி ஹரிதாசோருடைய புகழ் வந்து அந்த கிராமம் முழுவதும் பரவிடுச்சு. அந்த கிராமம் பக்கத்து கிராமங்கள் எல்லாருக்கும் ஹரிதாசோருடைய புகழ் பரவிடுச்சு. அப்போ அந்த கிராமத்தில் ராமச்சந்திரகான்னு ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவருக்கு வந்து இவர் மேலே ரொம்ப பொறாமை. இந்த ஜமீன்தார் என்ன பண்ணார், ஜனங்கள்லாம் எனக்கு மரியாதை கொடுக்காம அவனுக்கு போய் மரியாதை கொடுத்துருக்கான். அவன் ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிறான், எப்போவுமே குய்யா முய்யான்னு ஹரிநாமத்தை கத்திட்டு இருக்கிறான். அந்த சத்தம் போடுறவன் எல்லாம் அவன் பின்னாடி எல்லாம் போயிட்டுருக்கிறாங்க, அவன் எல்லாரும் அவனை புகழ்கிறாங்க அப்படிங்கிற பொறாமையில் இந்த ராமச்சந்திரகான் என்ன பண்ணான், தன் மேலே யாருமே மரியாதை செலுத்துறதில்ல, தங்கிட்ட யாருமே நிறைய ஜனங்கள் தங்கிட்ட வர்றதில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பொறாமையாயிடுச்சு. யாருக்கு? ராம யார் மேலே? ஹரிதாஸ் தாக்கூர் மேலே. அவர் எப்படியாவது ஹரிதாஸ் தாக்கூரர் வந்து அவருடைய புகழை கெடுக்கணும், அவனை வந்து பக்தியிலிருந்து வீழ்கடிச்சு எல்லா முன்னாடியும் அவனை ஒரு போலியான ஒரு நபர்னு இந்த உலகத்துக்கு காமிக்கணும் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு பிரயத்தம் விருப்பம். அப்போது ஒரு நாள் இந்த ராமச்சந்திரகான் என்ன பண்ணா, அந்த ஊர்லேயே ரொம்ப அழகான பொண்ணு விலை மாதுவை கூப்பிட்டு, நீ எப்படியாவது ஹரிதாஸ் தாக்கூர் உன்னோட வசப்படுத்தியிரு, அதுக்கப்புறம் மீதி உலகம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விலை மாதுவை அழைத்து ஹரிதாஸ் தாக்கூருடைய இடத்துக்கு அமிச்சார். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். சின்ன பையன், 18-20 வயசு தான் இருக்கும், ரொம்ப அழகு, கண்ணெல்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சு குடெல்லாம் அப்படி உருக்கிய பொன் நிறத்தில் இருக்கும், பயங்கர தேஜஸாக இருப்பார். அவரை பார்த்தா எந்த ஒரு பொண்ணுக்கும் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு, அவ்வளோ ஒரு அழகு அவர். அவர் வந்து ஜபமாலையில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த குகைக்கு முன்னாடி துளசி மாடம், சின்ன துளசியை, துளசி மகாராணி வந்து ஒரு தொட்டியில் வச்சுட்டு துளசி முன்னாடி நமஸ்காரம் பண்ணி தினமும் காலையில் சூரியன் உதிக்கிறதுலேருந்து சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் நாம சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. இந்த விலை மாது வந்து அங்கே வந்தாங்க, இவர் ஜபிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இவங்க அன்னைக்கு அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு வந்து ஹரிதாஸ் சாக்கர் முன்னாடி நின்று இந்த சினிமாலெலாம் பார்ப்பீங்க மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக பார்த்தாங்க அவங்க நின்று நின்று காலெல்லாம் வலிச்சுது, உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரிதாஸ் சாக்கர் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறார். கடைசியில் நேரெல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு அங்கேயே தூங்கிடுவான். அடுத்த நாள் வந்தாங்க, அடுத்த நாளும் அவர் ஜபிச்சுக்கிட்டே இருந்தார். சரி இன்றைக்காவது இவர் இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேச போகும்போது அவர் சொன்னார், இந்த ரெண்டு மணி நேரம் கேப்பில், இந்த மாதிரி நான் என்னுடைய குருவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், ஒரு நாளைக்கு 300,000 நாமங்கள் நான் ஜபிப்பேன்னு. நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கட்டாயம் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்களுடைய எண்ணத்தை நான் பூர்த்தி செய்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, என்னுடைய நாம ஜபத்தை முடிச்சுட்டு அப்புறம் நான் உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறேன்னு. இந்த பொண்ணு நம்பிக்கையாக ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஓரொரு நாளும் வரும், ஓரொரு நாளும் அந்த பொண்ணு வந்து ஹரிதாஸ்தாக்கு முன்னாடி இருந்து அவர் இன்னைக்காவது என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய மாட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. நாலு நாள், அஞ்சு நாள், ஆறு நாள், ஏழாவது நாள் அவருடைய அந்த நாம ஜபத்தினுடைய தூய்மையானது, ஹரிதாசருடைய தூய்மை அந்த பெண்ணுடைய மனதையே மாற்றிடும். அப்படியே சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்தார். சுவாமிஜி, என்னை வந்து உங்களை பக்தியிலிருந்து விளைவைக்கிறதுக்காக தான் என்னை அனுப்பிச்சாங்க, ஆனால் நீங்கள் சொன்ன இந்த நாம ஜபமானது என் காதலை கேட்டு கேட்டு எனக்கும் அதில் ஒரு சுவை ஏற்பட்டது, தயவுசெய்து என்னை வந்து உங்கள் சிஷ்யாக ஏற்றுக்கங்க, எனக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு இந்த விலைமாது வந்து ஹரிதாஸ் தாக்கர்கிட்ட சரணடைஞ்சு உடனே ஹரிதாஸ் தாக்கர் ஒரு ஜபமாலை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தாங்க. இன்றையிலிருந்து நீயும் இதே மாதிரி ஜபம் செய், இந்த இடத்த வச்சுக்கோ, யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கும் இந்த நாமத்தை சொல்லிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த ஊருக்கு போய்டும். ஜாய் ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் கி. அதுதான் பக்தி யோகம். மற்ற யோகத்துக்கும் பக்தி யோகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற யோகம் பயில்வதற்கு கடினமானது, ரெண்டாவது தவறி விழுவுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் பக்தி யோகத்தில் ஒரு பக்தன் எப்பவுமே ஹரிநாமத்தினாலும் பக்தருடைய சங்கத்தினாலும் பாதுகாக்கப்படுவான், அவன் விழறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா பக்தி யோகம்ங்கிறதே தூய்மையானது தான், தூய்மைப்படுத்தக்கூடியதுதான். ஹரிதாஸ் தாக்கருடைய சங்கத்தினால அந்த விலைமாது கூட மிகப்பெரிய பக்தி ஆயிடுவான். அந்த விலை மாது அந்த இடத்துல உட்காந்து தினமும் ஜபிக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே ஆயிரக்கணக்கான பேர் அவளை பார்க்க வருவாங்க. என்னடா அந்த பொண்ணு பெரிய பக்தை ஆயிட்டாங்களாம் அப்படின்னு அவங்க யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூட ஹரிநாமம் சொல்ல வச்சாங்க. எப்படி ஹரிதாஸ் தாக்கர் ஒரு கிராமமாக ஒரு நகரமாக போய் பகவானுடைய நாமத்தை வந்து பிரச்சாரம் செய்வார். அப்போ என்னன்னா, அந்த அப்போ வந்து மேற்கு வங்காளத்தை நான் சொல்கிறது 500 வருஷத்துக்கு முன்னாடி. 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து முகலாயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. மேற்கு வங்காளத்தில் முகலாயருடைய ஆட்சி இருந்தது. அப்போது நவாப், அவருடைய மந்திரி, காஜி இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பதவியில் இருக்கிறவங்க. அப்போ இந்த முஸ்லீம்களுக்கெல்லாம் என்ன ஒரு பொறாமைனா, இவன் பிறவியில் ஒரு முஸ்லீமான இந்துவுடைய கடவுளுடைய பேரை சொல்லிட்டு இருக்கிறான். இந்துக்களுக்கெல்லாம் என்ன ஒரு பொறாமைனா, இவன் ஒரு முஸ்லிமான் குடும்பத்தில் பிறந்துட்டு நம்முடைய கடவுளோட பேரை ஏன் இவன் சொல்கிறான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே போய் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. காஜிகிட்ட யாரை பற்றி? ஹரிதாஸ் தாக்கூர் பற்றி. இந்துக்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, முஸ்லீம்களும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எப்போவுமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். அந்த காஜிக்கு ரொம்ப பொறாமையாயிரும் ஹரிதாஸ் தாக்கூர் மேலே. அப்போது ஒரு நாள் ஹரிதாஸ் தாக்கூர் கூப்பிடுவாங்க அவங்களுடைய சபைக்கு. சபையில் கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க, இந்த காஜியும் இந்த கவர்னரும் ரெண்டு பேரும் கேட்பாங்க, நீ வந்து பிறவியில் ஒரு முசல்மான் குடும்பத்தில் பிறந்துட்டு இந்துவுடைய கடவுளை பேரை சொல்கிற, இது குற்றம், இது நீ செய்யக்கூடாது, இதை செய்து அவங்களை நான் சிறையில் அடைப்போம், உன்னை தண்டிப்போம், மரியாதையாக அரச கட்டளை ஏற்றி நீ ஜபிக்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னு பயங்கர கோபமாக அந்த காஜியும் அந்த கவர்னரும் பேசுவாங்க. அப்போ ஹரிதாஸ் தாக்கர் ரொம்ப அழகாக சொல்லுவார் அவங்ககிட்ட, கடவுள் ஒத்துரு தான், அதில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, எனக்கு வந்து இந்த ஹரிநாமம் ரொம்ப சுவையானது, கிருஷ்ணா அப்படிங்கிற புனித நாமம் என்னோடய வாயிலிருந்து எப்பவுமே வந்துட்டுருக்கும், இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, நீங்கள் என்ன என்ன வேணாலும் செய்யலாம், நீங்கள் என்னை சிறையில் அடிக்கலாம், என்னோட உடம்பு 1000 பீஸாக வெட்டலாம், நீங்கள் என்னுடைய உடம்பு வந்து 1000 துண்டு 1000ஆக வெட்டினால் கூட அந்த ஓரொரு துண்டும் என்னுடைய உடலில் வெட்டப்பட்ட ஓரொரு துண்டும் ஓரொரு பீஸும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கும். திரும்ப அந்த வெட்டப்பட்ட ஒரு துண்டு எடுத்து அதை திரும்ப நீங்க 1000 பீஸாக வெட்டினீங்கன்னா அந்த 1000 பீஸ்ல ஒன்றொன்றும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கும். திரும்பவும் அந்த வெட்டின துண்டை எடுத்து திரும்பவும் நீங்க 1000 பீசா வெட்டினா கூட அந்த ஓரோடு பேசும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஒருபோதும் நாம் நாம ஜபத்தை நிப்பாட்ட முடியாது, நீங்க என்ன வேணாலும் செய்துக்கலாம் அப்படின்னு அப்பள்ள ஒரு வைராக்கியம் அவருக்கு. கடைசியில இவரை பிடிச்சு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்ட உடனே இவங்களுக்கு முன்னாடி ஜெயிலில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலில் போடும்போது சிறையில் அடைச்சிருவாங்க. அந்த சிறையில் ஏற்கனவே கொஞ்சம் ஜபம் பண்ண பக்தர்லாம் பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ஏற்கனவே ஜபம் பண்ணவங்க இந்த மாதிரி பக்தியெல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்கள அந்த முஸ்லீம் ராஜா வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பான். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனை, ஜெயிலிருந்து பயங்கர கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு. என்னடா என்னை வந்து இந்த ராஜா ஜெயிலில் போட்டாங்களோ, எப்படா நம்ம இங்கிருந்து வெளியில் போகிறது, இந்த சிறையிலேருந்து எப்போ நம்ம விடுபடுவோம் அப்படின்னு அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கேள்விப்பட்டாங்க ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலுக்குள்ளே வரப்போகிறாருன்னு. இப்போ அப்பேற்பட்ட ஒரு பக்தரை சேவிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கிது, ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அவங்களுக்கெல்லாம். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து சாதாரண நபர் கிடையாது, அவர் எப்பவுமே ஹரிநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவர், மிக உன்னதமான பக்தர். அவர் இங்கே வராரு, அவர் எல்லாம் சந்திக்க போகிறவங்க இந்த இவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடும். இந்த முஸ்லீம் ராஜா வந்து ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலில் போட்ட உடனே ஜெயிலுக்குள்ளே வந்தோடனே இந்த இவங்கெல்லாம் வந்து அவரை சுற்றிக்குவாங்க, அவருக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் ரொம்ப நல்ல பக்தர், நீங்கள் எப்போவுமே ஹரிநாமத்தை சொல்லிட்டுருக்கீங்க, எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், எங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்க நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னாரு. ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொன்னார், இங்கேயே இருங்க. இங்கே எங்கே இருக்காங்க அவங்கெல்லாம், ஜெயிலுக்குள்ளே. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிக்கணும், ஜெயிலை விட்டு வெளியில் போயிடுவோம், அப்புறம் வெளியில் போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. நான் அவர் என்ன சொன்னார், ஜெயிலுக்குள்ளேயே இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிடும், என்னடா அது, இவர் நம்மளை ஆசீர்வதித்து வெளியில் அனுப்புவார்னு பார்த்தா உள்ளேயே இருக்கிற சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப குழப்பமாயிடும் அவங்களுக்கு. இப்போ ஹரிதாஸ் தாக்கூர் புரிஞ்சுக்குவார் இவங்களுக்கெல்லாம் குழப்பமாயிடுச்சு. அப்போ சொல்லுவார் ஹரிதாஸ் தாக்கூர் அவங்ககிட்ட, நீங்கள்லாம் இதே வெளியில் இருந்திருந்தீங்கன்னா ஒரு பக்தனுடைய சங்கம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. பக்தி எவ்வளோ உன்னதமானது, பக்தருடைய சங்கம் எவ்வளோ முக்கியமானது, அதெல்லாம் மறந்து புலன்பத்தில் மூழ்கி போயிருப்பீங்க. இந்த சிறையில் இருக்கும்போது தானே உங்களுக்கு தெரிஞ்சுது ஹரிநாமம் எவ்வளோ உயர்ந்தது, பக்தருடைய சங்கம் எவ்வளோ உயர்ந்ததுன்னு. அதுக்காக நீங்கள் ஏங்குறீங்களா இல்லையா, அதனால தான் நான் உங்களை ஆசீர்வதிச்சேன். ஏன்னா இந்த உலகமே ஒரு ஜெயில் தான், இந்த உலகமே ஒரு சிறைச்சாலை மாதிரி தான். அதனால் எங்கே இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது, ஹரிபக்தி பண்ணிகிட்டு இருக்கமா, பகவானுடைய சிந்தனையில் இருக்கமா, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஹரிதாஸ் தாக்கூர் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக உபதேசம் கொடுத்தார். இதெல்லாம் கேட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்படி வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து ஹரிநாமத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த காஜிக்கு பொறாம ஜாஸ்தி ஆயிரும், இவனை இப்படியே விடக்கூடாது, இவனை வந்து கடைவீதிகளில் கொண்டு சவுக்கால் அடித்தாதான் மற்றவங்களுக்கு வந்து பயம் வரும். யாரெல்லாம் வந்து நீ ஹரிநாமத்தை சொல்கிறாங்களோ இல்லை பக்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பயம் வரும். குறிப்பாக முசல்மான் குடும்பத்தில் பிறந்தவங்க யாராவது ஹரிநாமத்தை சொன்னால் அவங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம் வரணுங்கிறதுக்காக ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 22 மார்க்கெட் பிளேஸில், 22 கடை வீதிகளில் அவரை வந்து சவுக்கால் அடிக்கணும். உண்மையில் 3 மார்க்கெட்டுக்கு மேலே அடித்தவங்க உயிரோடு இருந்ததே கிடையாது. அந்த ஊரில் இந்த மேற்கு வங்காளத்தில் அந்த காலத்தில் வந்து சவுக்கால் அடிப்பாங்க தப்பு பண்ணுறவங்களை கடை வீதியில் கொண்டு போய். 3 கடை வீதிக்கு மேலே அடித்து யாரும் உயிரோடு இருந்ததில்லை. ஹரிதாஸ் தாக்கூரை வந்து கடை வீதிகளை நடத்தி கூட்டு போய் வழியிலலாம் அவரை சவுக்கால் அடிக்கிறாங்க. அப்படி அடித்து அடித்து அவர் உடலெல்லாம் ரத்தம் வருது, அப்படியே உடம்பெல்லாம் ரத்தம். அவர் அப்படியே அவ்வளோ நடக்கும்போது கூட சுற்றி உள்ளவங்கெல்லாம் நல்லெண்ணம் உள்ளவங்க பக்தர்கள்லாம் அவரை பார்த்து கதறி அழறாங்க, என்னடா இப்பேற்பட்ட ஒரு பக்தனுக்கு இப்போ ஒரு சூழ்நிலையா, அவர் என்ன ஒரு குறை செய்தார், 22 மணி நேரம் ஹரிநாமம் சொன்னவருக்கு சவுக்கடி தெருவில், சும்மாவா பகவானே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பகவான நாமத்தை உச்சரிக்கிறாரு, அவருக்கு போய் இப்படி எல்லாம் தண்டனை கொடுக்கறாங்களே, பகவானே நீதான் அவரை காப்பாற்றணும் எல்லாம் பிரார்த்தனை செய்யறாங்க. பாருங்க ஹரிதாஸ் தாக்கூர் போன்ற பக்தர்களுக்கே அப்படி ஒரு பிரச்சனை வந்தது, ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் அதுல பாதிப்படையல. அதுதான் விஷயம், நம்ம கிட்ட பிரச்சனை என்னன்னா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும்போது நம்ம கடவுளை குறை சொல்ல ஆரம்பிச்சிரும், பக்தி பண்ண மாட்டோம், பக்தி பண்ணுறவங்கள்டே குறை சொல்ல ஆரம்பிச்சிரும், ஆமாம் நீங்கள் இப்படி கோயிலுக்கு போகிறீங்க என்ன உங்களுக்கு நல்லா நடந்து போச்சு அப்படின்னு நம்ம எல்லாமே உலக ரீதியாகவும் நம்முடைய புத்திக்கு உட்பட்ட ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் பக்தி செய்வோம். ஆனால் உண்மையான பக்தருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தாலும் உயிரே போகக்கூடிய சம்பவம் நடந்தாலும் அந்த பக்தியை விட்டு விலக மாட்டாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 22 கடைவீதியில் வச்சு அடிக்கிறாங்க. 3 கடைவீதிக்கு மேலே அடித்து உயிரோட ஒத்துன்னு இருந்ததில்லை, 22 கடைவீதியும் கூட்டிகிட்டு போய் அடிக்கிறாங்க. அவர் அப்படியே அடியை வாங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, அவர் அந்த வழியை கூட பொறுத்துக்கிறார். காரணம் என்னென்னா, இந்த உடலை இவங்க என்ன வேணால் செய்யலாம், இந்த உடலை அடிக்கலாம் வெட்டலாம் என்ன வேணால் செய்யலாம், அவங்க என்னுடைய பக்தியை அவங்க தடுக்க முடியாது. தன்னை உணர்ந்த ஆத்மா, அந்த உடல்கிற தளத்திலே அவர் கிடையாது. அந்த மாதிரி தன்னை உணர்ந்திருந்ததுனால ஹரிதாசன் அடிக்கும் போதில் சிரிச்சுட்டே இருந்தேன். அவங்களை கூட அவர் குறை சொல்லலை, நீங்கள் ஏன் அடிக்கிறீங்கன்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் அம்பு தான், எய்து விட்டவன் அங்கே இருக்கிறான். இவங்க இன்னி சொல்லி என்ன பண்ணுறது, இவங்களுக்குலாம் புரியாது. அவங்க கடமை அவங்க செய்யட்டும், அவங்க என்ன என்ன வேணாலும் செய்யட்டும். இது எல்லாமே இந்த உடலுக்குத்தானே. அவங்க அடிக்கும்போது கூட ஹரிதாஸ் இவங்க இந்த அடிக்கிற சேவகர்கள் வேலைக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆகிடும். என்னடா இவ்வளோ அடி அடிக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானே, நம்மளை மேலே கோவப்படலை, நம்மளை திட்டலை, ஆனால் இவன் எது அடித்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், உடம்பெல்லாம் ரத்தமாக வருது, அப்போ கூட இவனுக்கு வருத்தமாகலையே அப்படின்னு ஆச்சரியம். அடித்து அடித்து இவங்க களைத்து போகிறோம், கையெல்லாம் வலிக்கும் அவங்களுக்கு, ரொம்ப அடி கொடுக்குறத சோர்வாயிருவான். அப்போ இவங்கெல்லாம் ஹரிதாசகரை பார்த்து சொன்னாங்க, சாமிஜி நீங்கள் உண்மையாலுமே ஒரு நல்ல பக்தர் தான், இவ்வளோ அடி அடித்து கூட உங்களுக்கு வேதனையே வரல, எங்களை நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே, ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குது. காஜியோடைய கட்டளை என்னென்னா உங்களை அடித்து கொல்லணும், அப்படி நீங்கள் சாகலைன்னா நாங்கள் திரும்ப போய் இந்த மாதிரி நாங்கள் அவர் அடித்து அவர் சாகலைன்னு சொன்னால் அவங்க எங்களை கொன்றுருவாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் சாகணும் அப்படின்னு இந்த வேலைக்காரங்கள்லாம் ஹரிதாசாவுக்கு சொல்கிறாங்க. ஹரிதாசாவுக்கு என்ன, இப்போ நான் வந்து உங்களுக்கு இறக்கணும் அவ்வளோதானே, சரி அப்படின்னு அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருவார். கண்ணை மூடி பகவானுடைய சிந்தனையில் அப்படியே தயிச்சு போடுவார். அப்போ இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கோ, அவர் இறந்து போயிட்டார் போல இருக்கு. ஏன்னா அவர் மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து நம்மெல்லாம் கொள்வது கிடையாது, அவங்களாம் விருப்பப்பட்டு இந்த உடலை விட்டு போனால் உண்டு. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் இறந்து போயிட்டார், இந்த செய்தி போய் நம்ம காஜிகிட்ட சொல்லிடுவோன்னு சொல்லி இந்த சேவகர்லாம் ஓடி வந்தாங்க. இது மாதிரி சொன்னாங்க, அவர் சாதாரணமான ஆள் இல்லைங்க, 3 கடைவீதிக்கு மேலே அடித்து ஒருத்தன் உயிரோடு இருந்ததே இல்லை, நாங்கள் 22 கடைவீதியில் அடித்தோம், கடைசியாக தான் அவன் செத்து போயிட்டான். ஓ அப்படியா, காஜிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவன் சொல்கிறான், சரி அவனை புதைச்சிருங்க. அப்போது புதைச்சிருங்கன்னு சொல்லும்போது முஸ்லீம்காரங்களும் அவன் சொல்ல, இல்லை அவன் புதைக்கக்கூடாது, அவன் முஸ்லீமாக பிறந்தால் ஒரு இந்துக்கார ஒரு பேரை சொல்லிட்டு இருந்தால் அவனை புதைக்க நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அப்படின்றான். அதுக்கப்புறம் இந்த இந்துக்கள்லாம் வந்து சொன்னாங்க, கிடையாது அவரோட முஸ்லமான், அவங்கள எரிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்படி பார்த்தா அவர் எரிக்கவும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, புதைக்கவும் அனுமதிக்க மாட்டேன். கடைசியில் அந்த அமைச்சர் சொன்னார், அவனை தூக்கி கங்கையில் போட்டுருங்க, தூக்கி கங்கையில் வீசிடுங்க. ஹரிதாஸ் தாக்கூரை தூக்கி அப்படியே கங்கையில் வீசினாங்க. இந்த காஜியோடைய சேவகர்கள்லாம் அவர் தூக்கி காசியில் தூக்கி கங்கையில் வீசிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. வந்து சொல்கிறாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் ஒளிஞ்சார், தூக்கி வீசிட்டு கங்கையில் அவருடைய உடலை தூக்கி வீசிட்டு இவங்கெல்லாம் வந்து காஜிட்டு சொல்கிறாங்க. காஜி நினச்சா ஹரிதாசகர் முடிஞ்சார். ஆனால் அடுத்து கொஞ்சம் மணி நேரத்தில் ஹரிதாசகர் அதே வீதியில் ஹரிநாமத்தை சொல்லிட்டே வருவார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம ஹரே. நடுங்கி போடுவாங்க அங்கே உள்ளவங்கெல்லாம், என்னடா நம்ம கண்ணு முன்னாடி தான் 22 மார்க்கெட் பிளேஸில் இவர் அடித்தாங்க, தூக்கி கங்கையில் வீசினாங்க, திரும்ப வராருன்னு ஒரு கட்டாயம் சாதாரணமான ஒரு ஆளாக இருக்க முடியாது, பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். அப்படியே சாஷ்டாங்கமாக உழுந்தாங்க அவ்வளோ பேரும். யாரெல்லாம் அவர் ஏளனம் பண்ணாங்களோ, அவர் அவதூறு பண்ணாங்களோ, அவர் மேலே பொறாமை கொண்டாங்களோ, அவ்வளோ பேருமே ஒரு காலில் விழுந்து நமஸ்கரித்து மன்னிப்பு கேட்டாங்க. அந்த காஜி முதற்கொண்டு அந்த காஜி அவருடைய சேவகர்கள் கவர்னர் எல்லாம் ஓடி வந்து ஹரிதாசோடைய புகழை தெரிஞ்சுக்கிட்டாங்க. தயவுசெய்து எங்களை மன்னிச்சிடுங்க, தெரியாதனமாக உங்களுக்கு ஒரு குற்றம் இழைச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ கூட ரொம்ப இறக்கமாக சொன்னார், இப்போ கூட ஒன்றும் போல, நீங்களும் ஹரிநாமத்தை சொல்லுங்க. அப்படி வந்து ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப கருணையோட இறக்கத்தோட அந்த காஜி அவருடைய அமைச்சர்கள் ரொம்ப ரொம்ப கீழ்நிலையாக வாழ்ந்துட்டுவங்களை கூட ஹரிநாமத்தை சொல்ல வச்சார். அவங்க எல்லாம் கூட அவர் கூட சேர்ந்து ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம ஹரே, அப்படி ஹரிநாமத்தை சொன்னாங்க. அந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் அவர் பார்க்குறாரோ, அவ்வளோ பேரும் ஹரிநாமத்தை சொல்ல வச்சார். அதுதான் அவர் அவ்வளோ இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர். தனக்கு கெடுதல் பண்ணவனு கூட அவர் வந்து திட்டலை, வெறுக்கலை. அவர் அவங்க எதை தெரியாமல் பண்ணுறாங்க. அதுதான் பக்தனுடைய உன்னதமான நிலை. அந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூரர் வந்து ஒரு உன்னதமான பக்தராக வாழ்ந்தவர். எந்த ஒரு சாதாரண குலத்தில் பிறந்திருந்தாலும் ஒருத்தன் வந்து மிகச்சிறந்த பக்தனாக வாழ முடியுங்கிறதுக்கு உதாரணமாக இருந்தார் ஹரிதாஸ் தாக்கூர். அந்த மாதிரி நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு அவங்கள மாதிரியெல்லாம் ஆக முடியாது, ஆனால் அவங்களுடைய வழியை பின்பற்றலாம். அவர் எந்த அளவுக்கு ஹரிநாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, எந்த அளவுக்கு அதை ஜபிச்சாரு, அதில் ருசியாக ஒரு சுவையாக அதை நாமத்தை அனுபவிச்சாரு, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவர் இரக்கம் உள்ளவராக இருந்தார் மற்றவங்க மேலே, இதெல்லாம் நம்ம வந்து ஹரிதாஸ் தாக்கருடைய சரித்திரத்தின் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இதுக்கப்புறம் நிறைய இருக்குது ஹரிதாஸ் அவருடைய லீலைகள்லாம். அதனால் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை, நம்மளும் அதே மாதிரி ஒரு பக்தர் ஆகணும். அகங்காரம் இல்லாமல், கர்வம் இல்லாமல், ரொம்ப எளிமையான, பணிவான, இரக்கமுள்ள ஒரு பக்தனாக உருவாகும். அதைத்தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பகவத்கீதையிலிருந்து. அதைத்தான் பிரபுபாதர் செய்து காமிச்சார். பிரபுபாதர் ரொம்ப இரக்கமுள்ளவர், ரொம்ப கருணை உள்ளவர். அதுபோல தான் மற்ற ஆச்சாரியர்கள் கூட வந்து அதுதான் பக்தர்கள்ட்டிருந்து அதை தான் நம்ம படிச்சுக்கணும். இப்படி ஒரு இரக்கமுள்ள, கருணை உள்ள ஒரு நல்ல பக்தன் ஆகிறது, அதுதான் நம்ம வாழ்க்கையில் அடையக்கூடிய மிக உயர்ந்தமாக உன்னதமான நிலை. அதுதான் யார் ஒருத்தர் வந்து பகவான் மேலே சுத்தமான அன்பை வளர்த்துட்டு மற்றவங்க மேலே இரக்கம் உள்ளவங்களாக இருக்காங்களோ அவர் தான் வாழ்க்கையில் பக்குவம் அடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்க. அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஹரிநாமத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரணும். ஏன்னா நம்மளை மாதிரி உள்ளவங்க கூட ஹரிநாமத்தை சொல்கிற அளவுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கா இல்லையா? நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பிறவியினுடைய பின்பகுதியை, நம்முடைய வாழ்க்கையுடைய தரமெல்லாம் நினச்சி பார்த்தா ஒரு தகுதியும் கிடையாது நமக்கு. நமக்கு பகவான் கிருஷ்ணர் முன்னாடி வர்றதுக்கோ, அவரை பிரார்த்திக்கிறதுக்கோ, அவரை வழிபடுறதுக்கோ ஏதோ ஒரு தகுதியும் கிடையாது உண்மையில் சொல்லப்போனால். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மோசமாக வாழ்ந்திருக்கோம், அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்நிலையான பிறவியை எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம கூட ஹரிநாமத்தை சிரத்தையோடு சொன்னோம்னா மிக உன்னதமான பக்தர் ஆயிடலாம். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். அதுதான் பிரபுபாதருடைய கருணை. பிரபுபாதர் என்ன பண்ணாருன்னா, நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பிரபுபாதருடைய கருணையினால தான் நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு ஹரிநாமத்தை போய் தெரிஞ்சிருக்கு, இல்லாட்டி ஒன்றுமே தெரியாது. ஏதோ பிறந்தோ வாழ்ந்தோ செத்தோன்னு போயிடும், நம்ம வாழ்க்கை அப்படியே போயிடும். அவங்கெல்லாம் எவ்வளவு கருணையோடு நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எவ்வளவு கடன் பட்டிருக்கணும் அவங்களுக்கு, உண்மையில் நம்மெல்லாம் கடன் பட்டிருக்கோம் பகவானுக்கும் ஆச்சாரியர்களுக்கும். ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு தகுதியும் இல்லாமல் ஹரிநாமத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்போது அந்த ஒரு வாய்ப்பு சாதாரண கீழ்நிலையான ஆத்மாவான நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மளை வந்து கீழ்நிலையான இடத்துல வந்து மிக உன்னதமான இடம், பகவானுடைய பக்தங்கிறது மிக உன்னதமான இடம், அது பிராமணர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பு, அது எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. பிராமணனை காற்றிலும் உயர்ந்தவன் பக்தன். அப்போ இந்த இடத்துலேருந்து ஒருத்தனை இந்த இடத்துக்கு உயர்த்துவது சாதாரண விஷயமா? அந்த ஒரு வாய்ப்பு வந்து பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்காரு. சாதாரண கீழ்நிலையான ஆத்மாவான நமக்கு, இழிந்த ஒரு பிறவியில் இருக்கிற நமக்கு பிரபுபாதர் வந்து உன்னதமான பக்தியை கொடுத்துருக்கிறார். பகவான் இந்த ஹரிநாமத்தை கொடுத்துருக்கார். இப்போ எவ்வளவு ஒரு சிரத்தை இருக்கணும் நமக்கு அதில். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கே, நான்லாம் வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கே அருகதை இல்லாதவன், ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்களே, ஏன் அதை பயன்படுத்தி கூடாது அப்படின்னு அதை யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அவங்க தான் அவங்களோட ஒப்பிடும்போது மற்றவங்க எல்லாமே புத்தி இல்லாதவங்க தான், அறிவு குறைந்தவங்க தான். அப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லலை. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படியே நாங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர அஸ்வதம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராய யஜேதிகே சுமேதசஹா. மேதசானா புத்திசாலி, சுமேதானா ரொம்ப புத்திசாலி. யார் ரொம்ப புத்திசாலி? இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் கலந்துக்கிட்டு யார் ஒருத்தர் பகவானை நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவன் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த புத்திசாலின்னு சாஸ்திரம் சொல்லுது. மற்ற அவனுடைய கல்வி எல்லாமே உலகத்தரமான கல்வி எல்லாமே தற்காலிகமானது தான். ஆனால் இந்த ஒரு பக்தியானது அவனை உடனடியாக மிக உயர்ந்த புத்திசாலிங்கிற தரத்துக்கு உயர்த்தக்கூடிய, அதுதான் உண்மை சத்தியம். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் அதை பயன்படுத்திக்கணும். தொடர்ந்து ஹரிநாமத்தை சொல்லி பக்தருடைய சங்கத்திலிருந்து நம்ம எல்லாரும் நம்மளை உயர்த்திக்க முயற்சி. நம்முடைய மனதால் நம்மளை உயர்த்திக்கவும் முடியும், தாழ்த்திக்கவும் முடியும். அதுதான் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பகவான் சொன்னார், ஓரொருத்தருடைய மனதும் நம்முடைய ஓரொருத்தருடைய மனதும் நம்முடைய உயரத்துக்கும் காரணமாகும், நம்முடைய வீழ்ச்சிக்கும் காரணமாகும். அப்போ நம்ம மனதை வந்து கிருஷ்ண பக்தியில் பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்ம உயர்வுக்கு அது காரணமாக அமையும், இல்லை அதுவே நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகும். ஹரே கிருஷ்ணன். வழிகள்லாம் இருக்குது, முயற்சி செய்ய வேண்டியது நம்ம தான். ஆச்சாரியர் வழி காமிச்சு கொடுத்துட்டாரு, பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, ஹரிநாமத்தை நம்ம கொடுத்துருக்காங்க, எல்லாமே எல்லாமே தெளிவாக இருக்கு. இனி அது எவ்வளவு சிரத்தையாக எடுத்துக்கிட்டு அதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளால் இயன்ற அளவுக்கு எவ்வளோ பயிற்சி பண்ண போகிறங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதை அதுவும் அவங்க செய்ய முடியாது, அதை நம்ம தான் செய்யணும். அவங்க நமக்கு உதவி தான் செய்ய முடியும். நம்ம செய்ய வேண்டியது மீதி உள்ளது நம்ம. இது ரொம்ப எளிமையான வழி, எல்லாமே வழி எளிமையாக காமிச்சு கொடுத்தாச்சு. இனி எவ்வளவு சிரத்தையாக அதை நம்ம எடுத்து நம்பிக்கையோடு உறுதியாக நம்ம எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்தா நம்முடைய ஆத்மீக வாழ்க்கை இருக்கு. ஹரே கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஓகே, அனௌன்ஸ்மெண்ட்.